இந்த ஓய்வு நாள்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறது சந்தோஷம். ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய கிருபையினால நம்மளை போஷித்து வருகிறார். இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தைய நாம கேட்கிற பொழுது எந்தவித தடங்களும் இல்லாமல் ஆவியானவர் இந்த வார்த்தைய கேட்பதற்கு உங்க ஒவ்வொருவருக்கும் எனக்கும் உதவி செய்ய நம்ம ஜபத்தோடு தேவனுடைய வார்த்தைய பார்க்கலாம். இப்பொழுது நம்ம இன்று கால நேரத்தில் பார்க்க போகிற வேத வசனம் 1 பேதுரு 5:13. கடந்த வாரத்தில் இதே பகுதியை நம்ம கவனித்தோம். அதில் பேதுரு குறிப்பிடுகின்ற யோவான் மார்க்கு அவனை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போதே இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன், அப்போது பயனற்றவன் இப்போது பயனுள்ளவன் என்று அதற்கு தலைப்பு கொடுத்தேன். இது வந்து நான் பவுல் அப்போஸ்தலன் சேர்ந்து கடன் வாங்கின ஒரு தலைப்பு. ஏன்னா பிலேமோன் அந்த நிருபத்தை பவுல் எழுதிய பொழுது அதுல அந்த ஒனேசிமஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிற அவனை குறித்து பவுல் இப்படி சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த பகுதியில அது வடமொழி வார்த்தையா பிரயோஜனம் இல்லாமல் இருந்தான், பிரயோஜனமாக மாறினான் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அதுதான் இங்க பயனுள்ளவன், அப்போது பயனற்றவன் இப்போது பயனுள்ளவன் என்று நான் மாற்றி இருக்கிறேன். இது நிச்சயமா மார்க்குக்கு நல்லா பொருந்தும். இங்க 1 பேதுரு 5:13 நம்ம பார்க்கிறோம், பேதுரு எழுதுகிறார், உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இங்க பேதுரு மார்க்கை என்னுடைய குமாரன், அதாவது என்னுடைய மகன் அழைக்கிறார். அப்படி பார்க்க பொழுது அதை ஏதோ அவனுக்கு பிறந்த மகனா பார்த்திடக்கூடாது. இது ஆவிக்குரிய விதத்துல அதை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது மார்க்கு எனக்கு ஆவிக்குரிய மகனாக இருக்கிறான், அந்த மார்க்கும் என்னோடு இணைந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார் என்பதுதான் பேதுரு இங்கு சொல்லுகிற காரியம். இந்த மார்க்கு நான் போன தடவை பார்த்தது போல வேற யாரும் அல்ல, இவன் தான் யோவான் மார்க்கு. இவர் தான் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதியவர். அது மட்டுமில்லாம நாம பார்த்தோம், இவர் பர்னபாவுக்கு உறவினர், நெருங்கிய உறவினரா இருந்திருக்கிறார். அப்ப நம்ம தொடர்ந்து மார்க்கினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அந்த அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றினான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் கிறிஸ்தவ ஊழியத்திலும் அவன் ஆர்வம் காட்டினான், அக்கறை காட்டினான் என்று பார்க்கிறோம். ஒரு அளவுக்கு அந்த கிறிஸ்தவ ஊழியத்தில் ஆர்வம் காட்டி இணைந்து கொள்வதற்கு ஒரு அளவுக்கு அவனுக்கு குவாலிபிகேஷன்ஸ் தகுதிகள் இருந்தது. அண்மையில பார்க்க போகிற பொழுது மார்க்கு தவறான போதனைகளை பின்பற்றியதாக நம்ம எங்கேயுமே வாசிக்கிறது இல்லை. பல பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, கிறிஸ்தவ ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா சரியான விதத்துல வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் அங்கேயும் இங்கேயும் பல இடங்கள்ல குறைபாடுகள் வைத்துக் கொண்டு வேதம் தெரியாதது மட்டுமல்ல முக்கியமான திருத்துவ போதனைகளையும் கூட அவர்கள் தவறான எண்ணங்களை வைத்திருந்து கிறிஸ்தவ ஊழியத்துக்கு ஆசைப்படுவார்கள். குருடன் குருடனுக்கு வழிகாட்டின மாதிரி தான் முடியும் அப்படியானவர்கள் ஊழியத்துக்கு வருவதனால. மற்றவர்கள் சரியா வழிநடத்துறதுக்கு தான் ஊழியம். அப்ப போதிக்கிறவனுக்கே வேதம் தெரியாட்டி அந்த பதவி உனக்கு எதுக்கு அப்படின்னு கேள்வி எழுகிறது. மார்க்குக்கு அந்த பிரச்சனை இருக்கல, நம்ம எங்கேயுமே வாசிக்கல அவனுக்கு அந்த விதமா இறையல் போதனைகள்ல குறைபாடு இருந்ததாக. இருந்த பொழுதும் அவனுடைய இருந்த குறைபாடுகள் நம்ம போன தடவை பார்த்தோம். அது எத்தகைய குறைபாடுகள்? அவனுக்கு ஒரு உறுதியற்ற தன்மை அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த ஆண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு போல்னஸ், ஒரு தெளிவாக சிந்தித்து ஒரு காரியத்துல உறுதியாக தீர்மானம் எடுக்கிற தன்மை, இதெல்லாம் அவன்கிட்ட போதாக்குறையாக இருந்தது. நம்ம புதிய ஏற்பாட்டை தொடர்ந்து வாசித்து பார்க்கிற பொழுது பர்னபா அதாவது மார்க்கினுடைய உறவுக்காரன் மார்க்கினுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விதத்துல பல காரியங்களை செய்திருக்கிறதாக நாம அறிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக அவனுக்கு நெருங்கிய உறவினராக இருந்த பர்னபாவினுடைய அவனுடைய தொடர்பு பர்னபா அவனுக்கு செய்த உதவிகள் எல்லாமே மார்க்குக்கு பெரிய நன்மையை கொடுத்திருந்தது. அது மட்டுமில்லாம நாம பார்க்கிறோம் தன்னுடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்துல பவுலும் பர்னபாவும் போகிற பொழுது மார்க்கை கூட்டிக் கொண்டு போவதற்கு பர்னபா மட்டுமில்ல இங்க பவுலும் கூட ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் அந்த முதலாவது மிஷனரி ஊழியத்துல போகிற பொழுது அப்ப மார்க்கில் சில நல்ல காரியங்களை பார்க்காம இருந்திருந்தால் நிச்சயமாக பவுல் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார். ஆனா பவுலுக்கு அந்த நேரத்தில் சரி உன்னை கூட்டிக் கொண்டு போகலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. உன்னை கொண்டு போய் இன்னும் உதவி செய்யலாம், வளர்க்கலாம், ஊழியத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுல பவுலுக்கு நிச்சயமாக ஒரு உடன்பாடு இருந்ததை பார்க்கணும். இருந்த பொழுதும் இதற்கெல்லாம் கீழாக இந்த மார்க்கினுடைய வாழ்க்கையின் அடித்தளத்துல அவனுக்கு என்ன குறைபாடு இருந்தது? உறுதியற்ற தன்மை இருந்ததா பார்க்கிறான். தைரியம் குறைவா இருந்தது. அது இந்த ஊழியத்துக்கு மட்டுமல்ல, சாதாரணமா மனிதர்களுக்கு தைரியம் அவசியம். தைரியம் மட்டுமல்லாம ஒரு காரியத்தை அது சரியாக பிரித்து பார்த்து வேத அடிப்படையில ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தின் படி எல்லா எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலும் அதை தொடர்ந்து நடந்து போகிற ஒரு பக்குவத்தை மார்க்கு ஜான் மார்க்கில் பார்க்க முடியல. அப்ப இந்த மிஷனரி பிரயாணம் ஆரம்பித்ததுன்னு பார்த்தோம். பர்னபா பவுலோடு கூட மார்க்கும் சேர்ந்து போன பொழுது அப்போஸ்தல நடவடிக்கை 12:25 படி இவனும் கூட அவர்களோடு இணைந்து கொண்டான். அதுக்கு பிறகு வருகின்ற அப்போஸ்தல நடவடிக்கை 13 அந்தியோகியாவில் இருந்த சபை ஆவி பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலின்படி பர்னபாவையும் பவுலையும் மிஷனரி ஊழியத்துக்காக அர்ப்பணித்து அனுப்பிய பொழுது மார்க்கு அவர்களோடு இருந்தான் என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தல 13:5 சொல்லுகிறது, மார்க்கு அவளுக்கு உதவியாளனாக துணையாக அந்த மிஷனரி டீம்ல அவனும் இருந்தான்னு பார்க்கிறோம். அவன் ஆரம்பத்துல இவர்கள் இந்த மிஷனரி பிரயாணம் செய்த பொழுது எல்லாமே நல்லபடியாகத்தான் போனது. அவங்க வந்து அந்த சைப்ரஸ் என்று சொல்லுகிற பகுதிக்கு போனாங்க. அங்கிருந்து தான் அது பர்னபாவுடைய சொந்த ஊர். அதெல்லாம் அந்த பகுதி பர்னபாவுக்கு மட்டுமில்லாம மார்க்குக்கும் பரிச்சயமாக இருந்த பகுதி. அங்கு போய் ஊழியம் செய்கிற பொழுது எந்த விதமான தொல்லையும் ஏற்படவில்லை. இதெல்லாம் மார்க்குக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுத்திருக்கும். இவர்களோடு சேர்ந்து உழைப்பது, இவர்களோடு சேர்ந்து வேதத்தை படிப்பது, சுவிசேஷத்தை சொல்லுவதுன்னு ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா இந்த காரியங்களை எல்லாம் நிச்சயமாக யோவான் மார்க்கு ஈடுபட்டு இருந்திருப்பான். ஆனால் அந்த ஊரெல்லாம் விட்டு புதிய பகுதிகளுக்கு, சுவிசேஷம் இதுவரை அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கு, புறஜாதியாக்கள் இருந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் பர்னபாவும் பவுலும் ஊழியங்களை அங்க செய்த பொழுது அங்கு நடந்த காரியங்களை ஜான் மார்க் பார்த்த பொழுது அங்கு வந்த எதிர்ப்புகளை அவன் பார்த்த பொழுது அவனால் அதுக்கு மேல பொறுத்து கொள்ள முடியல. ஆகவே அவன் என்ன செய்தான்? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்த அவன் மனதுல கலக்கம் அடைந்து இதுக்கு மேல இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பயம் அவன் இருதயத்துல ஏற்பட்டு பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எந்த விதத்திலும் தான் செய்ய போற காரியத்தை சொல்லாமல் அவன் எருசலேமுக்கு போய்விட்டான்னு பார்க்கிறான். உனமுற சொன்ன 390 miles இருந்த எருசலேமுக்கு அவன் போய்விட்டான். ஏன்? அவனால இந்த பணியை தொடர முடியவில்லை. இப்ப அப்போஸ்தலன் பவுல் இங்க மார்க்கு இல்லைன்னு பார்த்த பொழுது அதெல்லாம் விசாரிச்சு என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்ட பொழுது மார்க்கு செஞ்ச காரியத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இது செய்திருக்கவே கூடாத ஒரு காரியமாகத்தான் அவர் பார்த்தார். மார்க் வந்து இத பத்தி பர்னபாவோட பேசி இருந்திருக்கலாம், இத பத்தி பவுலோட கலந்து ஆலோசித்து இருந்திருக்கலாம். அது கூட அவன் செய்யல, அவன் பாட்டுக்கு நடைய கட்டிட்டான், அவ்வளவு தூர பிரயாணத்துக்கு போயிட்டான். இதுல இருந்து மார்க் செய்த தவற நம்ம பார்க்கிறோம், அதை பவுலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு பிறகு என்ன நடந்தது நீங்க பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த காரியங்கள்லாம் நடப்பதற்கு முன்பாக பர்னபாவும் பவுலும் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாங்க. அதாவது நம்ம இதுவரையும் போய் சுவிசேஷம் சொல்லி இருந்த பிரதேசங்களுக்கு போய் விசிட் பண்ணி அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, விசுவாசத்துல எங்கு போய் கொண்டிருக்கிறாரெல்லாம் பார்த்து அவளுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுப்பதற்காக போகணும்னு ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். ஆனா அதன்படி அவள் செய்ய முடியல. ஏன் இங்க வந்து அப்படி போற அந்த பிரயாணத்துக்கு பர்னபா சொன்னாரு மார்க்க கூட்டிக் கொண்டு போகணும், ஆனா பவுல் அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 15:37-38 வாசித்து பார்க்கிற பொழுது அங்கு வாசிக்கிறோம், அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பாத்தீங்களா, பர்னபா அதுல உறுதியா இருந்தான். பவுலோ அவன் பம்பீலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததுனாலே அவனை அழைத்துக் கொண்டு போக கூடாது என்றான். பர்னபா அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான், பவுலோ அவனை அழைத்துக் கொண்டு போக கூடாது என்றான்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் போன முறை சொன்னேன், நம்மை விட்டு பிரிந்து என்று அவன் சொன்னது, நம்மை விட்டு பிரிந்து வராததுன்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராங் வேர்ட், ஒரு அழுத்தமான வார்த்தை, சத்தியத்தை விட்டு விலகி போகிறதுக்கு பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்கு விட்ட இந்த பெரிய தவறு, இது ஒரு சாதாரண தவறு இல்ல, இது ஒரு பெரிய தவறு. அதாவது அந்த பம்பீலியா தலைநகரா இருந்த பெர்காவிலிருந்து அவன் இந்த மிஷனரி ஊழியத்தை விட்டு விலகி போனது சபைக்கு நிச்சயமா தலைவிதிய கொடுத்தது. எப்படின்னு கேக்குறீங்களா, மார்க்கு நடந்து கொண்ட இந்த முறை அவருடைய வாழ்க்கையில இருந்த குறைபாட்டை மட்டும் காட்டல, பர்னபாவுடைய வாழ்க்கையில இருந்த குறைபாட்டையும் வெளிப்படுத்தியது. பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய தவற மார்க்கு விட்டும் பர்னபா தொடர்ந்து அவனை கூட்டிட்டுதான் போகணும்னு உறுதியா இருந்தது பர்னபா வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையையும் காட்டியது. இப்ப இந்த விஷயம் சபையில ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கும். இருந்த பொழுதும் பரிசுத்த ஆவியினுடைய கிருபையினால கிரியையினால அது ஒரு பெரிய மேஜர் டிசாஸ்டரா வராம அவர் தடுத்துட்டாருன்னு பாக்கிறோம். இப்ப இந்த விஷயத்தை பத்தி வேதம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாருங்கிறத 15:39-41 அந்த வசனங்களை பாருங்க. இது ரொம்ப அருமையா மட்டுமல்ல, இதுல இருந்து நம்ம கவனமா வாசிக்க வேண்டிய பகுதி. 39 சொல்லுகிறது, அப்போஸ்தலர்களுடைய 15:39, இதை பற்றி அவர்களுக்குள்ளே தமிழ் வேதத்துல போட்டிருக்கு கடும் கோபம் உண்டபடியினால். அது சுத்த ஒரு தவறான மொழிபெயர்ப்பு, சரிங்களா. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுமையான சர்ச்சை உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆங்கிலத்தில் பார்க்கிற பொழுது ஷார்ப் கண்டென்ஷன் போட்டிருக்கும், அங்க கோபத்துக்கெல்லாம் இடமே இல்லை. அதுக்கு பிறகு வாசிக்கிறோம், பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சிப்ரு தீவுக்கு போன. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். இப்ப இந்த 40 பவுல் தன்னோடு இந்த மிஷனரி பிரயாணத்தில் போவதற்கு சீலா தான் தகுதியானவன் என்று தெரிந்து கொண்ட பொழுது சபை பவுலுக்கு ஆதரவு கொடுத்தது. பவுலோடு நின்றது. இந்த சகோதரராலே என்று சொல்லப்படுவது சபையை குறிக்கின்ற வார்த்தை. அது புதிய ஏற்பாட்டுல அப்படி சபையை பத்தி குறிக்கிறதுக்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரதரன் சொல்லலாம். அப்ப சபை அவர்களை தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவித்தது. சபை சேர்ந்து ஜபம் பண்ணி மூப்பர்கள் எல்லாம் அவள் மேல் கை வைத்து ஜபம் பண்ணி இந்த ஊழிய பணிக்கு ஒப்பு கொடுத்ததுதான் 40வது வசனம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு எப்படி ஏற்கனவே தாம் இதுவரையும் போயிருந்த சுவிசேஷம் சொன்ன பிரதேசங்களில் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஐக்கியங்களை எல்லாத்தையும் தைரியப்படுத்தி பலப்படுத்த தீர்மானித்திருக்கிறார்களோ, பவுல் பர்னபாவோடு தீர்மானித்திருந்த அந்த பணியை இப்போது பர்னபா இல்லாமல் சீலாவோடு போய் அந்த சபைகளை திடப்படுத்தினார்னு பாக்குறோம். இப்ப 41வது வசனத்துல சீரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து என்று போட்டிருக்கிறது. நம்ம திரிகிறதுங்கிற வார்த்தைன்னா அது ஒரு கொச்ச வார்த்தை சரிங்களா. அதுக்கு பல மீனிங் இருக்கும். என்ன எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாம கண்ணா பண்ணான்னு தெரியுறான்னு சொல்றது இல்லையா. இப்ப அப்படியெல்லாம் அவங்க தெரியல. திரிகிறதுன்னு சொன்னாலே அவன் ஒரு நோக்கம் இல்லாம ஒரு கொள்கை இல்லாம அவன் பாட்டுக்கு எங்கேயோ போறதுதான். ஆங்கிலத்துல வென் த்ரூ, அதாவது சீரியாவிலும் சிசிலியாவிலும் எங்கு எங்கு இதற்கு முன் போயிருந்தார்களோ, எங்கெங்கு சுவிசேஷம் சொல்லி ஐக்கியங்களையோ சபைகளை ஏற்படுத்தி இருந்தார்களோ, அவன் அந்த இடங்களுக்கெல்லாம் போய் சபைகளை திடப்படுத்தினான் என்றுதான் அதை நம்ம வாசிக்கணும். ஆகவே அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல எடுத்த தீர்மானம், அந்த ஜட்ஜ்மெண்ட், அது சபையால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சபை அதற்கு ஒத்துக்கொண்டு அவர்களை ஜெபித்து அனுப்பி வைத்தது. இதற்கு பிறகு என்ன பார்க்கிறோம்? அதற்கு பிறகு பர்னபாவை அவன் மார்க்கோடு சைப்ரஸுக்கு போனான் என்று சொல்லுகிறதே தவிர வேறு எதுவும் நம்ம வாசிப்பதில்லை. ஏன், என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் இதுவரை இந்த ஒபிஷியலான மிஷனரி பயணங்களில் பர்னபாவை பயன்படுத்தி வந்திருந்தார். இப்பொழுது அவர் அப்படியே கைவிட்டு விட்டார் என்பதுதான் இங்கு நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுவரையும் நாம பார்த்ததுல மார்க்கு எந்த அளவுக்கு பயனில்லாதவனாக இருந்தான் என்பதை நம்ம பார்த்தோம். ஏன், அவனுக்கு இந்த மிஷினரி ஊழியத்துக்கு தேவையான இருந்த மன உறுதி, ஒரு கட்டுப்பாடு, வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு, உறுதியாக தீர்மானம் எடுக்கின்ற தன்மை, இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. அவன் வாழ்க்கையில வளர்கிற பொழுது ஆவிக்குரிய விதத்துல இந்த காரியங்கள்ல அவன் அனுபவத்தை அடையாம இருந்தான்னு பார்க்கிறோம். நம்ம வந்து சபைகள்ல வாலிபர்களா இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு நிச்சயமாக ஊக்கம் கொடுக்கணும். தமிழ்நாட்டு சபைகள் எல்லாம் நான் 30 வருஷமா அங்க வந்துகிட்டு இருக்கிறேன். ஆரம்ப காலத்துல பார்த்தா யாருமே வாலிபர்களுக்கு போதகர் கிட்ட கூட போறதில்லை. ஆரம்பத்துல இப்படி இவர்களோட நாம் பழகி பேச ஆரம்பித்த பொழுது எனக்கே சில பேர் அட்வைஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதெல்லாம் சரியில்லைங்க, நம்ம ஊர்ல செய்யக்கூடாது. நான் ஏன்னு கேட்டேன், அதுக்கு ஒரு ஒழுங்கான பதில் வராது. எப்பவுமே அவங்க சின்ன பையங்க, சின்ன பசங்க, சின்ன பசங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அது ஏன் பேசக்கூடாது அதெல்லாம் அவங்க சொல்றது. அது ஒரு கலாச்சாரமா போச்சு. பெரியவங்க பெரியவங்களோட தான் பழகணும், சின்ன பசங்க சின்ன பசங்களோடய விளையாடிட்டு இருக்கணும். அப்ப யார் எப்படி பெரியவங்க வளர்த்து விடுறது? இதனாலயோ தான் தெரியல பெற்றோர்கள் கூட இந்த பசங்களை எல்லாம் தாங்களாவே வளர விட்டுறது. அது செய்ய வேண்டியதை தாங்க செய்கிறது இல்லை. எங்கேயாவது ஒரு கேட்டிருக்கிறீங்களா, உங்க ஊர்ல எல்லாம் ஒரு அப்பாவுக்கு ஃப்ரெண்டா ஒரு மகன் இருக்கிறாங்க, இருந்துப்பாங்க இல்லன்னு சொல்ல, அபூர்வமா தான் இருக்கும். ஏன்னா சின்ன பசங்களோட அவ்வளவு தூரம் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு கலாச்சாரம் அங்க இருக்கிறது. ஆனா நான் அது கேட்கல, நல்ல காலத்துக்கு அந்த ஆலோசனையை நான் கேட்கல. அதனாலதான் அன்னைக்கு சின்ன பசங்களா இருந்த கொஞ்சம் பேர் இப்ப பாஸ்டரா வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து நான் பழகி இருக்காட்டி பேசி இருக்காட்டி அவங்கள ஊக்குவிச்சிருக்காட்டி இன்னைக்கு அது இருக்காது. நான் தான் இன்னும் 3 தலைமுறைக்கு தலை நிறைக்க பேசிக்கிட்டே இருந்திருக்கேன் இல்லைங்களா. அது தப்பு. ஆனா இருந்த பொழுதும் யங் பீப்புள் அவங்களுக்கு நம்ம ஊக்குவிக்கிறது அவசியமாக இருந்த பொழுதும் அந்த வாலிபருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும், அவங்களுக்கு உணர்ச்சி வேகம் இருக்கும், சில காரியங்கள் செய்யணும், கிறிஸ்தவ ஊழியத்துக்கு வரணும், இதெல்லாம் இருக்கும். ஆனா இருந்த பொழுதும் நம்ம அவங்கள ஊக்குவிக்கிற பொழுது சரியானபடி வளர்த்து விடணும். அவங்களுக்கு இருக்க வேண்டிய மற்ற குணாதிசயங்களையும் அவங்களோட நம்ம பேசணும். ஒரு முறை எனக்கு தெரியும், இது ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி ஒரு 10 பேருக்கு எம்பி இப்பெல்லாம் வந்து பாஸ்டர் எங்க ஊழியத்துக்கு ஒரு ஆசையா இருக்கு. ஓகே, நல்லது, உனக்குலாம் யாரு பணம் கொடுக்கறது? அதான் நான் கேட்டேன். இப்போ ஞாபகம் இருக்கு, முழிக்கிறாங்க. அப்ப ஏதாவது வேலை செய்யறீங்களா? இன்னும் இல்ல பாஸ்டர். என்ன செய்யுங்க? படிக்கிறீங்க. அப்ப படிக்கிறீங்க, இன்னும் ஒரு ஜாப் இல்ல. நீ எல்லாம் 10 பேரு ஒரு ஊழியத்துக்கு போனா யார் பணம் கொடுக்கறது? வயிறுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? உடனே அவங்களுக்கு நான் சொன்னேன், நீ முதல்ல படிச்சு முடி. நீ படிச்சு முடிச்சாலும் எவரேஜ் மார்க் எடுக்க கூடாது, நல்ல டாப்பா படிக்கணும். அவங்க ஒரு நல்ல வேலையை தேடு, சபையில நல்ல விசுவாசியாக பாஸ்டர்ஸோட சேர்ந்து சபையில இந்த காரியங்களை செய்ய, மற்ற விஷயங்கள்லாம் தன்னால வரும். அதான் நான் கொடுத்திருந்த ஆலோசனை. வாலிப வயதுல வேகம் இருக்கும், நல்லது, உணர்ச்சி வசப்படுவோம், ஒரு அளவுக்கு நல்லது. ஆனா தாம இருக்கும், இந்த உணர்ச்சியில கட்டுப்படுத்தக்கூட ஒரு பக்குவம் வேணும். அது வயசோடயே வந்துடாது, அதுக்கு அனுபவம் வேணும். போன முறை விவேகத்தை பத்தி பேசணும், விவேகம் வேணும், ஒரு ஆவிக்குரிய ஒரு தைரியம் வேணும். இதெல்லாம் சர்மன் கேட்டு வந்துடாது, இதெல்லாம் நம்ம வேதம் படிக்கிறதுனால வந்துடாது. வேதத்துல இருந்து இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனா வாழ்க்கையில அனுபவத்தின் மூலமா வர்றது. இது மக்களோட பழகுகிற பொழுது, பாஸ்டர்ஸுக்கு கீழே நம்ம காரியங்களை செய்கிற பொழுது இந்த மாதிரியான தாழ்மை, நிதானம், உறுதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வரும். அவை வாலிபர்கள் ஊக்குவித்தாலும் அவசரமா தூக்கி அவங்கள எதையாவது போட்டுறாதீங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அது எதை கொண்டாடாது? தாழ்மையை கொண்டு வராது. ஏன்? அவங்க இருக்கிற வைராக்கியம் இதெல்லாம் நம்மளை பத்தி பெருசா நினைக்கத்தான் வைக்குமே தவிர தாழ்மையை கொண்டாடாது. அதனால அவங்க வழி நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா காரியங்களை செய்ய வைக்க வேண்டியது அவசியம். ஆனா மார்க்குடைய விஷயத்துல அவனுக்கு இது கிடைக்கலையோ தெரியல, அவனுக்கு இருதயத்துல அடித்தளத்துல உறுதி இல்லாதவனாக இருந்தான். இப்ப இந்த நேரத்துல அவன் எப்படி பயனில்லாதவனாக இருந்த மார்க்கு பயனுள்ளவனாக மாறினான் என்பதை நாம இனி பார்ப்போம். இதுக்கு முன்பு பயனில்லாதவனாக இருந்தான், ஆனால் இப்பொழுது அவன் பயனற்றவனாக வந்து விட்டான். மார்க்கு செய்த காரியம் பவுலுக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தது, சரிங்களா? ஆனா அவன் நல்லவனாக திறமை உள்ளவனாக மாறினான். எப்படி நடந்தது? வேதம் இதுக்கான எந்த விதமான தகவல்களை நமக்கு தருகிறது அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப நம்ம மார்க்க மறுபடியும் சந்திக்கிறோம். இங்க பேதுருவனுடைய நிருபத்துல 1 பேதுரு 5:13 சந்திக்கிற பொழுது அது 15 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். 15 வருஷம்ங்கிறது கொஞ்ச வருஷம் மாதிரி தெரியும், அது ரொம்ப லாங் பீரியட். இந்த 15 வருஷங்களா அவன் பேரே தெரியல, பாத்தீங்களா? இப்ப பழையபடி பேதுரு அவனுடைய பெயரை இங்க யூஸ் பண்றாரு. இந்த பம்பேலியாவின் தலைநகராக இருந்த போகாவில இருந்து அவன் போனான் இல்லையா எருசலேமுக்கு, அதுக்கு பிறகு இப்பதான் அவரை மறுபடியும் இங்க சந்திக்கிறோம். அந்த 15 வருடங்களும் அவனுடைய வாழ்க்கையில நல்ல விதமாக அவனை தயாரித்திருந்தது. அதெல்லாம் இனி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இங்க எப்படிப்பட்ட மனிதனாக அவனை பார்க்கிறோம்? பேதுரு அவனை பற்றி எழுதுகிற பொழுது, என்னுடைய ஆவிக்குரிய மகன் அவனும் என்னோடு உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு மார்க்கினுடைய வாழ்க்கை மாறி இருந்தது என்று பார்க்கிறோம். 15 வருடங்களுக்கு முன்பு அவன் பர்னபாவோடு கூட அந்த சிப்புரு தீவுக்கு கப்பலேறி போனதாக நம்ம வாசிக்கிறோம். ஆனா இப்ப அவன் ஒரு வித்தியாசமான மனிதனாக இங்கே பார்க்கிறோம். இங்க வந்து இது வந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 62-63 ஆண்டுகள்ல நிகழ்ந்த சம்பவம் இங்க பார்க்கிறோம். இத பவுல் வந்து கொலோசைக்கு எழுதின நிருபத்துல சொல்லுகிறார். நாலாவது அதிகாரம், கொலோசையர் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அவனை பற்றி இப்படி வாசிக்கலாம். பவுல் சொல்லுகிறார், என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஆங்கில வேதங்கள்ல பார்க்கிற பொழுது அந்த கடைசி வசனம் இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே இருந்தது வந்து ஒரு பிராக்கெட்ல இருக்கும், சரிங்களா? அதை நம்ம விவரமா பார்ப்போம். அப்ப இந்த நேரத்துல பவுல் அப்போஸ்தலன் இந்த கொலோசேயருக்கு எழுதிய நிருபத்தை எழுதிய பொழுது அவர் சிறைவாசத்தில் இருந்தார். ரோமாபுரியில அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அப்படி அந்த சிறையில இருக்கிற பொழுது அங்க ஏழு மனிதர்கள் அவரோடு இருந்தான். சில பேர் அங்க வந்து விசிட் பண்ணி பவுலுக்கு உதவி செய்வதற்காக வந்தவர்கள், அந்த சிறை அதிகாரிகளோட பேசி சில கண்டிஷனுக்கு உட்பட்டு அவர்கள் பவுலோட இருக்கலாம். அது இல்லாம கொஞ்சம் பேரு பவுலோடு கூட சிறைவாசத்தை அனுபவித்தவர்களாக இருந்தார்கள். இந்த ஏழு பேரும் கூட பவுலுக்கு துணையாக இருந்தார்கள். திமோத்தேயு அங்க இருந்தான், எபாஃப்ரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதனும் கடவுளுடைய ஊழியனும் அவரோடு இருந்தான். இவர்கள் எல்லோருமே அங்க பவுல் சிறைவாசத்தை அனுபவித்த பொழுது அவரோடு அந்த துன்பங்களிலும் பங்கு கொண்டு அவனுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். லூக்காவை எழுதிய அப்போஸ்தல நடவடிக்கைகளை எழுதிய லூக்காவும் அங்கே பவுலோடு ரோமாபுரியில் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. 15 வருடத்துக்கு பிறகு அவனை பார்க்கிறோம். ஆனா பவுல் அவனை பற்றி இந்த இடத்துல நல்ல விதமாக எழுதுகிறார். எவனை நான் இனி என்னோட கூட்டிக் கொண்டு போக மாட்டேன் என்று உறுதியாக இருந்தாரோ, எவனை பற்றி அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்ததோ அவனை பற்றி இங்கே நல்ல விதமாக எழுதுகிறார். கொலோசையர் 4:10 அவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், அதாவது எக்ஸப்டிம், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அங்க எழுதுகிறார். அதுவும் இல்லாம பர்னபாவுக்கு இனத்தானாகிய மாட்கும் நல்ல விதமாகத்தான் பர்னபாவை பற்றியும் எழுதுகிறார். அங்க பர்னபாவை டிராப் பண்ணிடல, பர்னபாவினுடைய இனத்தானாகிய மாட்கும். இதுல என்ன பாக்குறோம், எனக்கு இப்ப பர்னபாவை பத்தியும் நல்ல எண்ணம் இருக்கு, மாட்க பத்தியும் எனக்கு நல்ல எண்ணம் இருக்குது. இப்ப இதோட தொடர்பான இன்னொரு வேத பகுதி தான் பிலேமோன் முதலாவது அதிகாரத்துல 23-24 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற எப்பாப்புராவும் எப்பாப்புராவும் என் உடன் வேலையாட்கள் ஆகிய மாற்குவும், பாத்தீங்களா இங்க மாற்குவ பத்தி சொல்லுகிற நேரம் மை கோவர்க்கர் ஃபெலோ வர்க்கர் அப்படின்னு சொல்லுகிறார். என்னுடைய உடன் வேலையாட்கள் ஆகிய மாற்குவும் அரிஸ்டர்க்கும் தேமாவும் லூக்காவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அவங்க எல்லாமே மாற்கு உட்பட ரோமாபுரியில பவுலோடு இருந்தவர்கள். அப்ப இங்க யாரை பார்க்கிறோம், திருந்திய மாற்க நம்ம பார்க்கிறோம், வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்திருக்கிற மார்க்க பாக்கிறோம், அந்த பழைய பயனற்ற மாக்குவாவனை நம்ம பார்க்கல, பயனுள்ள மாக்குவாக இங்க அவனை ரோமாபுரியில சந்திக்கிறோம். ஆரம்பத்துல அவன் சரியான விதத்துல வாழ்க்கையை ஆரம்பிக்கலங்கிறது உண்மைதான், அதாவது கிறிஸ்தவ ஊழியத்தை பொறுத்த அளவு அவன் சரியான விதத்தில் ஆரம்பிக்கவில்லை. ஆனா இப்ப வளர்ந்தவனாக அனுபவம் பெற்றவனாக முதிர்ச்சி அடைந்தவனாக கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவங்களில் தேர்ந்தவனாக ஒரு விசுவாசமுள்ள சகோதரனாக மாற்குவை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆரம்பத்துல அவனுடைய விசுவாசத்தை பத்தி கேள்வி இருந்தது. ஏன்னா தேமா போன மாதிரி இவன் பாட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டானே, இவனை பத்தி என்ன சொல்லலாம், இவன் உண்மையிலேயே விசுவாசியா என்ற கேள்வி எல்லாம் அப்ப இருந்திருக்கும். யாருதான் அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு பெரிய பர்னபா பவுல் ரெண்டு பேரையும் கை கழுவி விட்டுட்டு போயிருக்கிறானே, அவர் எந்த விதமாக நம்பி இவனை தன்னோடு அழைத்து கொண்டு போனார்களே, சபை கூட எல்லாரையும் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பி இருக்கிற பொழுது இப்படி செய்து விட்டானே சொல்லி அவனுடைய விசுவாசத்தை குறித்தும் கேள்வி நிச்சயமா எழும்பி இருக்கும். அப்படி யார் கேட்டிருந்தாலும் தப்பு இல்லை, ஆனா அவன் விசுவாசிதான், விசுவாசத்துல குறை இல்லை. அவன் வளர்ந்த முறையில் குறை இருந்தது. இந்த மாதிரியான கர்த்தருடைய ஊழியங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் இல்லாம இருந்தது. ஆர்வத்துல குறைவில்லை, எக்ஸைட்மெண்ட்ல குறைவில்லை, உணர்ச்சி வசப்படுகிறதுலயும் வேகத்திலையும் குறைவு இல்லை. ஆனா இதெல்லாம் கட்டுப்படுத்தி சரியான விதத்துல ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு நிதானம், ஒரு பக்குவம், ஒரு உறுதி அவனுக்கு இல்லாம இருந்தது. பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல நல்லா தண்ணி ஓடுற பொழுது காட்டாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடும். அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் பாக்குறது. அதை பிடிச்சி நம்மளால நிப்பாட்ட முடியுமா? முடியாது. ஆனா அது ஒரு நல்ல ஒரு டேம கட்டி ஒரு பைப்பு உள்ளுக்கு அது சரியா அந்த தண்ணி போற மாதிரி வைக்கிற பொழுது பல விதமான காரியங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். இதுதான் அவங்கிட்ட இல்லாம இருந்தது. சும்மா அப்படியே வேகமா எல்லா இடத்துக்கும் ஓடுற ஒரு காட்டாறு மாதிரி இருந்தானே தவிர தன்னை கட்டுப்படுத்தி நிதானித்து ஒரு காரியங்களை சிந்தித்து ஆராய்ந்து சரியான வழியில போகிற ஒரு உறுதி, ஒரு ஆணுக்கே இருக்க வேண்டிய அந்த தகுமை, அவனுடைய அந்த கான்பிடன்ஸ், அதெல்லாம் இல்லாம இருந்தது. இங்க பழையபடி நம்ம கொலோசையர் 4:10 வருகிற பொழுது இங்க மாற்கு பர்னபாவினுடைய உறவினனாக பவுல் குறிப்பிடுகிற பார்க்கலாம். பர்னபானுக்கு இனத்தான் ஆகிய உறவினர்னு வாசிக்கணும். அது இனத்தான்னா அவர் அந்த ஜாதியில வந்த மாதிரி போயிடும் சரிங்களா. இஸ் ரிலேட்டட் கசின் ஆஃப் பர்னபாஸ்னே தெளிவா எழுதி இருக்குது. அவனுடைய உறவினனாகிய பர்னபா என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லணும், பர்னபாவை இந்த இடத்துல ஏன் கொலோசேயர்ல அவர் பெயர் குறிப்பிடணும், அதுக்கு காரணம் இருக்கு. பர்னபாவோடு சேர்ந்து பவுல் முதலாவது மிஷனரி பிரயாணத்துல கலாசியா பிரதேசங்களுக்கெல்லாம் போயிருந்து ஊழியம் செய்த பொழுது அந்த பிரதேசத்துக்கு ரொம்ப தூரத்துல கொலோசை இருக்குல்ல, பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆகவே அந்த கொலோசையில சபை ஏற்பட்ட பொழுது இந்த பர்னபா அவங்கள விசிட் பண்ணி இருக்கிறான். அந்த கொலோசையில் இருந்த சபைக்கு பர்னபாவை நல்லா தெரிஞ்சிருந்தது, பரிச்சயம் இருந்தது. ஆகவே அவர்களுக்கு தெரிந்திருந்த பர்னபாவை பற்றி இங்க பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று பார்க்கணும். இங்க பவுல் வந்து வாத்துதல்க சபைக்கு அனுப்புகிற பொழுது மாக்கும் அந்த வாத்துதலை என்னோடு சேர்ந்து அனுப்புகிறான் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல ஒரு பிராக்கெட்ல ஒரு காரியம் இருக்கிறத நான் சொன்னேன். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, கொலோசேயர் 4:10 இவன் உங்களிடத்தில் வந்தா இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அங்கீகரித்துக் கொள்ளுங்கள்ங்கிறது ரிசீவ்டு, ரிசீவ் ஹிம், வெல்கம் ஹிம் அப்படின்னு இருக்கு. நான் வர்ற பொழுது நீங்க வந்து ஒதுங்கி இருந்துடாம நல்ல வரவேற்பு கொடுங்க, அதோட அவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு இங்க பவுல் அவளுக்கு எழுதுகிறார். ஆனா இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களேன்னு இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க இந்த மார்க்க பத்தி பவுல் ஏற்கனவே எழுதி சில விஷயங்களை அங்க தெரிவித்திருக்கிறார். ஆனா வேறு சிலர், முக்கியமா லென்ஸ்கி ஒரு காமன்டேட்டர் சொல்றாரு, இதை அப்படி பார்க்க கூடாது, கிராமரின் படி பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த லெட்டரை அங்க கொண்டு போனவன் தீக்கிக்கு, தீக்கிக்கஸ்ன்னு அவனுக்கு பேரு, தமிழ்ல தீக்கிக்குன்னு தான் அவனுக்கு பெயர் அங்க போட்டிருக்கு. இவன் கையில கொடுத்துதான் அந்த லெட்டரை கொண்டு போனான். ஆகவே இவர் என்ன சொல்லுகிறாரு, இப்ப நான் தீக்கு கொண்டு வரப்போகிறான் ஒரு லெட்டர், அதுல நான் சொல்லி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் இப்ப மார்க்கோடு கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படி மார்க்கு அந்த விஷயங்களை கடிதத்துல கொண்டு வருகிற பொழுது நான் அனுப்பியதாக என்னுடைய அங்கீகாரத்தோடு வருகிறவனாக நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு இங்க பவுல் சொல்லுகிறார். முக்கியமான ஒரு மிஷினரி பிரயாணத்துக்கு மாக்கு செய்த பெரிய தவறுனால இனிமே அவன் என்னோடு வரக்கூடாதுன்னு தீர்மானித்த பவுல் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்த லெட்டர்ல எழுதி அதை மாக்கு கையில கொடுத்து அவர் அனுப்புறாரு கொலோசே. எவ்வளவு தூரம் மாக்கு மாறி இருக்கிறான், பவுண்ட் எண்ணம் மாற்றி குறித்த விதத்துல எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது, எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை மாற்று மேல பவுலுக்கு இப்ப வந்திருக்குன்னு இங்க பாருங்க. அப்ப மார்க் அப்படி கொலோசைக்கு போய் சேர்றதுக்கு சில வாரங்கள் ஆகலாம். ஆகவத்தான் இங்க அவர் எழுதுகிறார், நீங்க வந்து அவன் வரப்போறான், தீக்கிக்கு மூலமா நான் இந்த நிருபத்தை அனுப்புறேன். அப்படி மார்க் வருகிற பொழுது அவனை நீங்க வரவேற்கணும். நான் அனுப்பியதாக நானே வந்தா எனக்கு எந்த விதமான ஒரு வரவேற்பை கொடுப்பீங்களோ, எந்த விதமான ஒரு அன்பை எனக்கு காட்டுவீங்களோ, அதே விதமாக அதுல எந்த வித குறைவும் இல்லாம ஜான் மார்க்குக்கு காட்டி அவனை நீங்க வரவேற்கணும்னு பவுல் சொல்லுகிறார். பாத்தீங்களா, அதுவும் இல்லாம இங்க இவனை பத்தி சொல்லுகிற பொழுது என்னுடைய உடன் வேலையாவது சொல்லுகிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபையினால நான் இந்த ஊழியத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிறனோ அந்த ஊழியத்துல சம பங்கு வகிக்கிறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அங்க இருக்குது. பிரயோசனம் இல்லாமல் பயனற்றவனாக இருந்த மாக்கு இப்ப எந்த அளவுக்கு பயனுள்ளவனாக மாறி இருக்கிறான்னு இங்க பாருங்க. ஒன்னு இந்த இடத்துல யோசிக்கணும், இந்த மாதிரி காரியம் ஒரு நாளும் உடனடியா ஒரு இரவுல நடந்துறாரு. இட் வோன்ட் ஹேப்பன் ஓவர் நைட். இதுக்கு நேரம் எடுத்திருக்கு, 15 நீண்ட வருடங்கள் எடுத்திருக்குது. பாத்தீங்களா, பவுலுக்கு இந்த விதமான ஒரு கான்பிடன்ஸ் மார்க் மேல வைக்கிறதுக்கு, இந்த விதமாக ஒரு புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பை அவன் கையில கொடுத்து அனுப்புறதுக்கு, அந்த 15 நீண்ட வருடங்களில் மார்க்கின் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் தான் முக்கியமானது. அவன் ரொம்ப ஃபெயிலியரா இருந்தான், ஆனா இப்ப அது புதிய மார்க்க நாங்க இங்க பாக்குறோம். எந்தெந்த காரியங்கள் அவன் வாழ்க்கையில குறைபாடா இருந்ததோ அந்தந்த காரியங்களை எல்லாம் மார்க் திருத்தி கொண்டு இப்போ ஒரு புதிய மனிதனாக, ஒரு தைரியசாலியாக, ஆவிக்குரிய விதத்துல நிதானித்து காரியங்களை ஆராய்ந்து முடிவு எடுக்கக்கூடியவனாக, வெறும் ஆர்வத்தையும் உணர்ச்சி வசப்படுதலையும் மட்டும் கொண்டிருக்காமல் அதுக்கெல்லாம் மேல இதையெல்லாம் கட்டுப்படுத்தி சரியான விதத்துல ஒரு மெச்சூரிட்டியோட நடந்து கொள்ளுகிறவனாக இவன் மாறி இருந்தான்னு பாக்கும். இந்த மாதிரி காரியம் 15 எடுத்திருந்தாலும், எந்தத்தையோ மனிதர்கள் நமக்கு உதவி செய்திருந்தாலும் அதன் மூலமா மட்டும் வந்துடாது, தேவனுடைய கிருபையின் மூலமாக நடந்தது. சச்சின் கண்டு தண்டுல்கர் நம்ம ஊருக்கு விசிட் பண்ணி நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு மாசம் என் வீட்டுல இருந்து, என் வீட்டுக்கு பெண்ணுக்கு நிறைய புல் தர இருக்கு, அதுல கோச் பண்ணி இருந்தாலும் நான் கிரிக்கெட் விளையாட வந்துருமா? வராது. சச்சின் தண்டுல்கரே வந்தாலும் கூட அது வராது. அதுக்குன்னு எவ்வளவோ காரியங்கள் தேவையா இருக்குது நான் சரியானபடி ஒரு கிரிக்கெட் ஆட்டக்காரனா வர்றதுக்கு. இங்க மார்க்குடைய விஷயத்துல இது ஆவிக்குரிய விஷயங்களை பேசுறோம். இந்த ஆவிக்குரிய விதமாக ஒரு மனுஷன் வளர்ப்பதற்கு தேவனுடைய கிருபை அதிகமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவருடைய வேதனம் மட்டும் தாழ்மை அதிகமா எதிர்பார்க்கிறது. ஹியூமிலிட்டிய பத்தி நிறைய வாசிக்கிறோம். இயேசுவே அதுக்கு உதாரணமாக இருக்கிறார். ஆவிக்குரிய கனிகள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய தகமைகளை நம்ம வளர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு மார்க் மாறணும்னா, ஒரு பயனற்றவனாக இருந்து பயனுள்ளவனா மாறணும்னா, ஒன்னு நல்லா கேட்டுக்கங்க, ஈகோ பிரச்சனை இருக்க கூடாது. ஈஜிஓன்னு இருக்குதே, இது ரொம்ப மோசமானது. சரிங்களா, யாரையும் கீழே கொண்டாந்து விட்டுரும். மோசைக்கு இருந்துச்சு, ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த கல்லை பார்த்து பேசு. அவர் என்ன செஞ்சாரு, காதை கேட்கலையா? தெளிவாக தானே ஆண்டவர் பேசுவாரு, சத்தம் கேட்கும்ல, அதுக்கு பொறுமை இல்ல. ஈகோ என்ன பண்ணிருச்சு, அடிக்க வச்சுங்களா. மோசே அதுக்கு முந்தியும் கூட வாலிபனா இருக்கிற பொழுது ஆண்டவர் அவன் ஒரு பெரிய தலைவனாக ஆக்கத்தான் போறாரு, பொறுமை இல்ல. அவன் அந்த ஈஜிப்சியன் சண்டை பிடிச்சிருக்கிற எகிப்தியர்கள் இவன் போய் அந்த பிரச்சனையை தீக்க வச்சு கொண்டு போட்டான். என்னாச்சு, 40 வனவாசம். ஏன், எதுக்கு? இப்ப பயனுள்ள மாக்கா வரணுமே. நீ பயனுள்ளாதவனாக வெறும் உணர்ச்சி வசப்படுதல், நிதானம் இல்லாதது, உறுதி இல்லாதது, ஆவிக்குரிய தைரியம் இல்லாததெல்லாம் இருந்தா அப்படி கொண்டு போட்ட மாதிரி அவன் மோசையை கொண்டு போட்ட மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்கி இந்த வனாந்தரத்துல இருந்த போக வேண்டிய அவ்வளவு பேரையும் கொண்டு போட்டுருவான். அதனால அவன் மாற வேண்டி இருந்தது. பிறகு நம்ம மோசையை எப்படி பாக்குறோம், எவ்வளவு பெரிய தைரியசாலி மட்டுமல்ல எவ்வளவு பொறுமைசாலி. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த வனாந்தரத்துல மாதிரி உங்களுக்கு சபையில மக்கள் ஆண்டவர் கொடுத்தா என்ன ஆகும் உங்களுக்கு? நிச்சயமா மென்டல் ஆஸ்பத்திரி தான். நம்மளால முடியுமா? ஆனா அந்த அளவுக்கு மோசை ஆண்டவர் தயாரிக்கலையா? தன்னுடைய கிருபையின் மூலமாக கடைசி வரையும் அவள் காண வரையும் கொண்டு சேர்த்துட்டானா இல்லையா? அதுக்கு அவன் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டி இருந்தது, அவன் எவ்வளவோ பொறுமை காக்க வேண்டி இருந்தது, பேச வேண்டிய காரியங்களை சரியா பேச வேண்டி இருந்தது, உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போயிடாம தவறான காரியங்களை செய்யாம ஆண்டவர்கள் தங்கி இருக்க வேண்டி இருந்தது, இவ்வளவுக்கு மத்தியில யோசுவா போன்றவர்களை அவன் தயாரிக்க வேண்டி இருந்தது, எவ்வளவு பிரச்சனைகளை அவன் முகம் கொடுக்க வேண்டி இருந்தது. இதெல்லாம் கிருபை இல்லாம நடந்துரும் நினைக்கிறீங்களா? ஆண்டவுடைய கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அவருடைய கிருபையை கேளுங்க. நம்ம சுய வலிமையில ஒன்னும் நடக்காது. ஈகோ பிரச்சனை யாருக்கு இருக்கோ அது சாம்பல் தான், ஒரு நாளும் ஒன்னு உயர வைக்காது. ஈகோ பிரச்சனை இருந்தா ஜான் மார்க்குக்கு ஆரம்பத்துல இருந்துச்சுதான், அத சரி கட்டிட்டான். இப்ப இங்க கொலோசியருக்கு மறுபடியும் வருவோம். கொலோசியர் 4:11 பார்ப்போம். இங்க கூட கூடுதலாக நமக்கு விவரம் கிடைக்கிறது யோன் மார்க்கை பற்றி. என்ன பார்க்கிறோம்? யுஸ்து எண்ணப்பட்ட, அதாவது ஜஸ்டிஸ் என்பதற்கு யுஸ்துன்னு தமிழ், யுஸ்து எண்ணப்பட்ட இயேசுவும் இயேசு கிறிஸ்து நினைச்சிடாருங்க. ஜீசஸ் பேர் அன்னைக்கு வெரி காமன் பேர், பல பேருக்கிட்ட அந்த பேர் இருந்துச்சு. வாழ்த்துதல் சொல்லுகிறான், விருத்த சேதனம் உள்ளவர்கள் அதாவது யூதர்கள் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாக இருந்து, மாக்கும் சேர்த்துதான், எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிற பொழுது they were fellow workers for the kingdom of God மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் they have proved to be a comfort to me. They have proved to be a comfort to me. இப்ப தமிழ்ல மொழிபெயர்த்தா அவர்கள் எதை எனக்கு ப்ரூவ் பண்ணாங்க? அவர்கள் எனக்கு ஆறுதலாக இருந்தார்கள், அவர்கள் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள் அப்படின்னு இவர் சொல்லல, அவர்களே எனக்கு ஆறுதலாக இருந்தார்கள். அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கிரேக்க வார்த்தை பெடகோரியா என்கிற வார்த்தை, அவர்கள் எனக்கு ஆறுதல் கம்ஃபர்ட் அப்படின்னு. இப்ப இதுல மார்க் இதுல ஒருத்தன், இத வந்து மார்க்கையும் குறித்து தான் சொல்லுகிறான். பயனில்லாதவனாக இருந்த மார்க்கு இப்ப பயனுள்ளவனாக எனக்கு ஆறுதலாக வந்திருக்கிறான். இந்த பெடகோரியாங்கிற கிரேக்க வார்த்தைக்கு ஆறுதல்னு சொல்லுகிற பொழுது அதுல அர்த்தம் வெறும் ஆறுதல் மட்டுமில்ல, என்னுடைய வழியை குறைக்கிறவன், என்னுடைய துன்பங்களை லேசாக்குகிறவன். பாத்தீங்களா, என்னுடைய துன்பங்களை லேசாக்குகிறவன். சிறையில இருக்கிற பவுல் பல கஷ்டங்களை அனுபவித்திருப்பான். காலையிலிருந்து இரவு வரை எத்தனையோ துன்பங்களை அனுபவித்திருப்பான். இப்ப இந்த உடன் இருந்தவர்கள் எல்லாம் பவுலுடைய துன்பங்களை எல்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ அதை குறைச்சிருக்கிறாங்க, அவருடைய வழியை குறைச்சிருக்கிறாங்க, அவருடைய வழிய ஒரு பக்கம் குறைச்சிருக்கிறாங்க, அவன் இருதயத்துக்கு ஆறுதலா இருந்திருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் சொல்ல போனா ஒரு சூதிங் அரோமான்னு சொல்லுவாங்க. நல்ல நீங்க வந்து நல்ல நல்ல வாசமா இருக்கிற ஒரு ஊதுபத்தி வாசம் நல்லா இருக்கும் இல்லையா நம்ம ஊர்ல. அப்ப அந்த ஊதுபத்தி வாசம் அந்த மனம் வர்ற பொழுது எவ்வளவு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும். அப்ப ஒரு இந்த வார்த்தையில அதுவும் அடங்கியிருக்கு. ஒரு பக்கம் எனக்கு இருந்த வழிகளை எல்லாம் குறைத்தான், இன்னொரு பக்கம் அந்த ஊதுபத்தி மனத்தை போல எனக்கு இருதயத்துல ஒரு குளிர்மைய கொண்டு வந்தான். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கு. இது யாரு? இது யார பத்தி பேசுறோம்? பயனில்லாதவனாக இருந்த பவுலுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாதவனாக ஒரு காலத்துல இருந்த அந்த ஜான் மார்க் இப்ப இப்படியானவனா மாறி இருக்கிறான். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய மாற்றம் அவன்ல நடந்திருக்கு தெரியுமா? சில பேர் வாலிபர்களா இருந்தா சொல்றது, சில நேரம் ஒரு பொறுமை காக்க வேண்டிய நேரத்துல அந்த கொஞ்சம் பொறுமை காக்காம இருந்ததுனால எவ்வளவு பேர் வீணா போயிருக்கிறாங்க தெரியுமா? அந்த கொஞ்சம் பொறுமை காத்திருந்திருந்தா எத்தனையோ காரியங்கள் சரியா வந்திருக்கும். நிச்சயமா மார்க்கு தன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி திரும்பி பார்த்திருப்பான், தன்னுடைய செய்த தவறுகளை நினைச்சு பார்த்திருப்பான். அவன் ஒரு தீர்மானத்தோடு உழைத்து அதையெல்லாம் மாற்றி கொண்டதுனாலதான் பவுலனுடைய வாயிலிருந்தும் பேதருடைய வாயிலிருந்தும் இவ்வளவு நன்மையான காரியங்கள் அவனை பற்றி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. உங்களுக்கு தெரியும், பவுலனுடைய ஊழியத்துல பல பேர் அவனுக்கு தலைவலியை கொடுத்திருக்கிறாங்க. ஊழியம்னு வந்தாலே அது நல்லது, மேன்மையானது, ஆண்டவருக்குரியது, ஆனாலும் தலைவலியும் வந்து சேரும். தலைவலி இல்லாத ஒரு ஊழியம் யாரும் கேட்டுக்கிட்டீங்கன்னா அது இந்த உலகத்திலேயே தேட முடியாது. ரொம்ப பேருக்கு பாஸ்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, ஆனா என்ன எல்லாம் நம்ம நியூசிலாந்துல இருக்கிற செம்மறியாடு மாதிரி ஒரு தொலைமே கொடுக்காம கொடுக்கற சாப்பிட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். எங்க போய் கிடைக்கிறது? கிடைக்காது சரிங்களா, அதுக்குள்ள ஓனாயும் இருக்கும். என்ன வேதம் சொல்லுது, பவுல் அப்போஸ்தலர் சொல்லியா, மூப்பர்களே உங்களுக்குள்ள இருந்து ஓனாய்கள் எழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள், அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில். அப்போ பாஸ்டரா இருந்து இதெல்லாம் தாங்க முடியாதவன், இதெல்லாம் சகித்துக் கொள்ளுகிற இருதயம் இல்லாதவன். ஒரு ஆட்டையும் ஓனாயா இருந்தாலும் கூட ஒரு ஆடா இருக்கும், ஓனாயா இல்லாம ஆனா எகிரிக்கிட்டு இருக்கிறதா இருக்கும். இதெல்லாம் எப்படி சரிப்படுத்துறவன் இல்லாதவன் வெறும் சுகமான ஒரு ஊழியத்தை எதிர்பார்க்கிறான், அது கிடைக்கவே கிடைக்காது. ஒன்னு யோசிச்சுங்க, பாஸ்டர் வேலையில இருக்கிற பொழுது நம்ம மக்கள் மட்டும் ஆவிக்குரிய விதமா வளரல, நம்மளும் சேர்ந்து வளர்றோம். எவ்வளவு தூரத்துக்கு அது நம்ம புடம் போட்டு இருக்குது தெரியுமா? அவங்களால, அவருடைய தொல்லைகளால, அவங்களுடைய பிரச்சனைகளால நமக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேருது நம்ம வளர்றதுக்கு. அதன் மூலமெல்லாம் அடிபட்டு நம்ம சேர்ந்து அவர்களோட வளர்கிறோம், அதை மறந்துடக்கூடாது. அவங்க மட்டும் வளர்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க நான் எல்லாம் ஓகே, இனிமே எனக்கு நான் மாறுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, வளர்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறத போல ஒரு தப்பானது இல்ல. We are also growing together with them. புரியுங்களா? எவ்வளவுக்கு அவங்க கிட்ட தாழ்மை எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு பக்கெட் பக்கெட்டா நமக்கும் இருக்கணும், அவங்களுக்கு மட்டும் இல்ல. எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அதுல எல்லாம் நம்மவும் வளரணும். சரி, பவுண்டிய தலைவலிய பார்ப்போம். அவனுக்கு இமேனியு அலெக்சாண்டர்னு ரெண்டு பேர் தலைவலி கொடுக்கல. அவங்கள பத்தி 2 தீமோத்தேயு 4:14 பவுல் சொல்றாரு. அதாவது இவங்க ரெண்டு பேரையும் தான் சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுத்தேன். அந்த பதம் வேதத்துல வருகிற பொழுது அது டிசிப்ளினை குறித்து சொல்லுகிறது, சர்ச் டிசிப்ளினை குறித்து. ஏன் போலியானவனுங்க சுவாசியமா நடிச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வந்து போலி போதனைகளை பரப்ப பாக்குறாங்க. பவுல் அதை பத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது. பிறகு அதுல ஒருத்தனை பத்தி 2 தீமோத்தேயு 4:14 பவுல் சொல்லுகிறாரு, கண்ணான் ஆகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். என்னதான் தீமை செய்தான்னு டீட்டெயிலா போட்டு நமக்கு சொல்லல, ஆனா அவன் பெரிய தீமைகள் செய்திருக்கான். இவன் ஆறுதல் கொடுக்கல, ஆறுதலா இருக்கல பவுலுக்கு, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், ரொம்ப தீமை செய்திருக்கான். அவருடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. அந்த அளவுக்கு தீமை செய்திருக்கான் பாத்தீங்களா. பவுல் இவங்களெல்லாம் சந்தித்திருக்கிறார். தேமாவை பத்தி பாருங்க, உலகத்தை நேசித்து என்னை விட்டு போய்விட்டான். அப்புறம் 1 தீமோத்தேயு 4:16 சொல்லுகிறார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. இங்க தீங்கு செய்த இந்த அலெக்சாண்டரை பத்தி ஆண்டவர் அவனுக்கு சரியான செய்யணும்னு சொன்னவர், தன்னோடு இருந்த தன்னை நேசித்தவர்கள் தான் வந்து ஒரு ரோமா புரியில் அவனுக்கு கேஸ் வந்த பொழுது சுழற்சி அணிக்கிறதுக்கு ஒருத்தன் கூட பக்கத்துல இல்ல, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் தைரியம் இல்ல? அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக இந்த பவுல் சொல்லுகிறார். பாத்தீங்களா, பவுலுக்கு ரொம்ப பேர் சொல்ல கொடுத்திருக்கிறாங்க, இதுவும் பத்தாதுன்னு. பிலிப்பியர் நிருபம் 1:12-17 வரையும் வாட்சி பார்த்தா, அதை நீங்க வாட்சி பாருங்க, சில வசனங்களை சொல்லுகிறேன். 15 பவுல் சொல்றாரு, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், சிலரின் கட்டுக்களோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். எப்படிப்பட்டவங்களா இருக்கும் இவங்க? இவங்க எவஞ்சலிக்கல் பாஸ்டர்ஸ், அதாவது இவங்களை தப்பு இல்ல, விசுவாசிகள், சத்திய விரோதிகள் இல்ல, சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்கிறாங்க. ஆனா ஜெலசி, ஏற்ற போறாம, எப்படி அது சரி வரும்? பவுல் ஜெயில இருக்கிறாரு, அவருக்கு இப்ப வெளியே போயெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு வசதி இல்ல. அப்ப இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம எல்லாம் நல்லா பேசுற மாதிரி பெருமை தேடிக்கலாம்னு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. எவ்வளவு தப்பு தெரியுமா? ஏற்றிலும் பொறாமையும் ஒரு நாள் உதவாது. அதனாலதான் பவுல் சொல்ற சில பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். பாஸ்டர்ஸ்ட பாக்கல, நம்ம ஊர் பூரா பாக்குறோமா இல்லையா? எப்படியாவது தன்மனை பெருசாக்கிக்கணும், அது இந்த கொரோனா நேரத்திலையும் கூட பேர் சம்பாதிச்சுக்கலான்னு எவ்வளவு பேர் உழைப்பாங்க. பேரா பெருசு, ஆண்டவருடைய ஊழியம் உழைப்புன்னு வருகிற பொழுது நம்ம பார்க்க கூடாது, பேரை பார்க்க கூடாது. இப்ப பவுலுக்கு இதன் மூலமாக அவர் உபத்திரவத்தை கூட்ட நினைத்து உட்கார்ந்து இருக்கிட்ட அங்கேயே கொஞ்ச காலம் வெளிய வர்றதுக்கு முந்தி நம்ம பேரை வாங்கிக்கலாம். ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார், சிலர் நல்ல மனதோடு சுவிசேஷம் சொல்லுகிறார்கள், சிலர் இப்படி பொறாமையினால் அறிவிக்கிறார்கள். அது சுவிசேஷமாக இருக்கிற பொழுது அது எப்படி போய் சேர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்ற. எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் நம்ம பவுல பாக்குறோம் இல்லையா? நம்ம இது அந்த காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கும் இருக்கு. பேர் தேடிக்கொள்வதற்காகவும் இந்த உலகத்து பாராட்டுகளுக்காகவும் நம்ம ஊழியம் செய்ய வரக்கூடாது. கர்த்தர் நம்ம பார்த்து என்ன நினைக்கிறாருங்கிறதா முக்கியமே தவிர, மனுஷன் நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்னு முக்கியம் இல்ல. அவங்க உணர்ச்சி வசப்படுவதனாலும் இல்லாம சத்தியத்தினால பலனை அடைகிறதுனாலும் சில காரியங்கள் சொல்லுவாங்க, தட்ஸ் ஓகே, அவங்களுக்கு அது உரிமை இருக்கிறது. ஆனா நாம தான் என்ன செய்யணும், அதெல்லாம் அப்படியே உச்சந்தலையில ஏறிடாம பார்த்துக்கணும். அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எங்க இது உச்சந்தலைக்கு போகுதோ, இன்னொருத்தன் தேவையே இல்லை உங்களுக்கு எதிரி, நீங்களே உங்களுக்கு எதிரியா மாறிடுவீங்க. ஏன்னா நம்ம இருதயம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள உள்ளிருக்கும் பாவம் இல்லையா, அது ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்மளை கவுத்துரும். பேருக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவருடைய மகிமை சுவிசேஷம் போவதனால பெருகணும்னு நம்ம பார்க்கணும். இப்ப கடைசி பகுதிக்கு வருவோம். இங்க மாக்கு பவுலுக்கு ஆறுதலா மாறிட்டான். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். இப்ப பேதுருவை சந்திக்கிறான், 1 Peter 5:13. இங்க பேதுரு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், உங்களினை கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மாற்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். இப்ப இது 63-64 கிறிஸ்துவுக்கு பின் 63-64 அல்லாது ஒரு 1-2 பிறகு, கொலோசேயருக்கு பவுல் எழுதினதுக்கு 1-2 பிறகு இங்க பேதுருவின் நிருபத்துல மாற்குவை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அதுவும் இது நிகழ்ந்த பொழுது இது பவுலினுடைய 1வது ரோம சிறைவாசத்துக்கும் அவருடைய 2வது ரோம சிறைவாசத்துக்கும் இடையில் இந்த குறிப்பை பார்க்கிறோம். சரிங்களா, இங்க பேதுரு இங்க எழுதுகிற பொழுது ரோமா புரிய பாபிலோன்னு சொல்லுகிறார். அது பாபிலோன் அந்த வார்த்தை ரோமா புரிய குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு அடைமொழி மாதிரி. அது மட்டும் இல்லாம இங்க ஆங்கில வேதத்துல பார்க்கிற பொழுது இந்த தமிழ் வேதத்துல சபை, பாபிலோனில் உள்ள சபைன்னு சொல்லி இருக்கு. ஆனா அந்த இடத்துல சபைன்னு வார்த்தையை பார்க்க முடியாது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வந்து இலெக்ட் டுகெதர் வித் யூ தெரிந்து கொண்டதோடு தெரிந்து கொள்ளப்பட்ட வேதம். இப்ப நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல பாக்குற பொழுது chosen together with you, ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வார்த்தை இந்த சபையை குறித்து சொல்லலாம். ஏன்னா ரோமா புள்ள அன்னைக்கு சபை இருந்தது, ஆகவே எக்லேசியா என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சபையை குறிப்பதற்காக அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன முக்கியம், இப்ப மார்க்குக்கும் பேதுருவுக்கும் ஒரு உறவு ஆரம்பித்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது எப்படி ஆரம்பித்தது நம்ம பார்க்கிறோம். எருசலேம்ல மார்க்கனுடைய தாய் ஒரு செல்வந்த மாலவி இருந்தா, நல்ல பணக்காரியாக இருந்தார். அப்ப அந்த வீட்டுக்கு அவன் ஒரு விசுவாசி. அப்ப அந்த வீட்டுக்கு பேதுருவும் அப்போஸ்தலரும் அங்கு போவதற்கும் ஜெப கூட்டம் நடந்துவதற்கும் போயிருக்கிறார்கள், அடிக்கடி போயிருக்கிறார்கள். அதன் மூலமாக மார்க்கினுடைய குடும்பத்துக்கும் பேதுருவுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டது. மட்டுமல்ல, பேதுரு மார்க்கையும் தெரிந்து கொண்டு மார்க்கினுடைய வாழ்க்கையில பர்னபாவுக்கு இருந்தது போல பேதுருவுக்கும் சம்பந்தம் இருந்தது. ஆகவே மார்க் இந்த அளவுக்கு மாறி ஒரு நல்ல மனுஷனா வந்திருப்பதற்கு பேதுருவினுடைய ஆவிக்குரிய உதவிகள் நிச்சயமாக அவனுக்கு கிடைத்திருக்கும். இல்லாட்டி இப்படி ஒரு வார்த்தையை பேதர் எழுத மாட்டார். என்ன மார்க்குன்னு எழுதல, என் மகனாகிய மார்க்கு, என்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய மார்க்கு. ஒரு ஆவிக்குரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு பேருக்கு இடையிலையும் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். வேதம் ரொம்ப அருமையானது. இந்த மாதிரி உறவுகள் அவளுக்கு இடையில் இருந்தது எல்லாம் கூட அது தெளிவா அப்படியே எழுதும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அவசியம். சாதாரண மார்க் அல்ல, அவர் சுவாசி மட்டுமல்ல, ஒழிக்கிறவன் மட்டுமல்ல, அவன் எனக்கு ஆவிக்குரிய மகன். நான் அப்படித்தான் அவனை பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் விசேஷமானவன், முக்கியமானவன் அப்படின்னு தான் இங்க அவர் எழுதுறாரு. இன்னொன்னு பாருங்க, இந்த பேதர் எப்படிப்பட்டவன், இயேசுவ மூணு தரம் இல்லன்னு சொன்னவன், அவர் எனக்கு தெரியாதுப்பா எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொன்னவன். ஆனா அந்த பேதுருவும் திருந்த வேண்டி இருந்தது இல்லையா. அவன் மனம் வருந்தினான், திருந்தினான். அப்ப மனம் வருந்தி திருந்தி அப்போஸ்தலனாக இருந்த அந்த பேதுரு இன்னைக்கு மார்க்குக்கு உதவி செய்திருக்கிறான். இவன் திருந்த வேண்டியவனாக இருந்தான், இவன் பவுலுக்கு துரோகம் செய்தவனாக இருந்தான். இப்பொழுது அந்த பேதுரு இங்க மார்க்குக்கு உதவி செய்திருக்கிறார். மார்க்கு திருந்துவதற்கு பேதுருவனுடைய செல்வாக்கு அவனுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறத பார்க்கிறோம். இப்ப ரோமா புறையில இரண்டாவது சிறைவாசத்திற்கு பொழுது பவுல் தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறார். அது 66-67 காலப்பகுதியில இன்னும் சில வருஷங்கள் பின்னோக்கி போகிற பொழுது அவருக்கு எந்த நேரத்தில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் தெரியாது. அந்த நேரத்தில் அவர் திமோத்தேயை வர சொல்லுகிறார். அப்ப அவர் எழுதி இருக்கிறத பாருங்க, 2 தீமோத்தேயு 4:11 பவுல் எழுதுகிறார். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். இப்ப பவுலுடைய கடைசி காலம், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மாற்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். மாற்கை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, விசேஷமா எனக்கு மாற்கு வேணும். தீமோத்தேயே லூக்கா மட்டும்தான் இப்ப என்னோடு இருக்கிறான். ஆனா சாபத்துக்கு முன்பாக நான் மாக்க பார்க்கணும். மாக்கை நீ உன்னோடு கூட்டி கொண்டு வா, அதோட நிப்பாட்டிலேயே ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன், எனக்கு பயன் உள்ளவன். இதே பவுல் தான் ஒத்த காலில் நின்று சொன்னார், அவன் என்னோட வரக்கூடாது. பொன்னபாவே நீ கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பண்ண தீர்மானம் தீர்மானம் தான். அவனுக்கு இருக்க வேண்டிய குவாலிபிகேஷன் அங்க இல்ல, வரவே கூடாது. இன்னைக்கு அதே போல் தன்னுடைய கையில எழுதுகிறார், அவன் ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அன்று பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்த, பயனற்றவனாக இருந்த மார்க்கு இப்பொழுது பயனுள்ளவனாக மாறிவிட்டான். எவ்வளவு பெரிய ஒரு காமெண்டேஷன் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஒரு பாராட்டு இது. இது வந்து வெறும் நாவால வர்ற பாராட்டு இல்ல, பாவலுடைய இருதயத்திலிருந்து வர்ற பாராட்டு. அந்த அளவுக்கு அந்த பாராட்டு வருவதற்கு எந்த அளவுக்கு மார்க்கு உழைச்சிருக்கணும், வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருந்திருக்கணும் தேவனுடைய கிருபையின் உதவியோட. யோசிச்சு பாருங்க, இங்க 4 பயன்பாடுகளை பார்க்கணும். எனக்கு ரொம்ப அவசியமான சில பயன்பாடுகள் இங்கே, பயன்பாடுகள் நிச்சயமாக இந்த பகுதியில் நமக்கு இருக்கு. முதலாவது இதுதான், கர்த்தர் நமக்கு எப்பவுமே ஒரு 2 சான்ஸ் கொடுக்கிறவர். அவர் கிருபையின் தேவன், நம்ம கிருபையால போஷிக்கிறவர். நம்ம தவறு விட்டுங்கிற மக்கள், தவறு விடாதவனே இருக்க மாட்டான் மனசுல, மனுஷன்ல. நீங்க விடுவீங்க, நானும் விடுவேன். பிரச்சனை என்ன தெரியுமா, தவறு விட்டுகிட்டே இருக்கிறது தான் தப்பு, அந்த தவறுல இருந்து திருந்த மறுக்கிறது தான் தப்பு. சில பேருக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் அந்த திருந்துகிற இருதயம் இல்லை. ஏன், ஈகோ தான். ஈகோ வந்து இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படி நினைச்சிட்டு இருந்தா மாக்கா வந்துருக்க முடியாது. பயனுள்ளவனா ஒரு காலத்திலயுமே வர முடியாது. அலெக்சாண்ட்ரா கூட இம்மானுவேல் மாதிரி கூட போயிடலாம், இல்லாட்டி தேமா மாதிரி போயிடலாம், யூதாஸ் மாதிரி போயிடலாம். திருந்துகிற இருதயம் வேணும். யாருக்கு திருந்துகிற இருதயம் இருக்குதோ அவங்க எப்போதுமே பயனுள்ள வழியில முன்னுக்கு போகலாம். ஆண்டவர் நமக்கு 2 சான்ஸ் கொடுக்கிறார். தாவீது ஒரு பெரிய பயங்கரமான பாவத்தை செஞ்சிட்டான், ஆனா அவன் மனம் திரும்பினான், வருந்துனா. அவனுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டிய சான்ஸ் கொடுக்கலையே ஆண்டவர். பேதுரு இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். இருந்த பொழுதும் ஆண்டவர் அவனை கை தூக்கி அவன் மனம் திரும்ப வழி செய்தார். அதே போலதான் மார்க்கும், அவனுக்கு இப்ப ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஆண்டவரே கொடுத்திருக்கார். பவுலே கூட, இவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோசனம் உள்ளவன், இவன் எனக்கு ஆறுதல் எல்லாம் சொல்ற அளவுக்கு மார்க்கனுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. சும்மாவா அவனை ஆண்டவர் சுவிசேஷ நூல்கள்ல உன்னை எழுத வச்சு அத சுவிசேஷ நூல்கள்ல 2 இருக்கும்படியா செய்திருக்கிறாரு. யாருக்கு மார்க்க மறக்க முடியும், அந்த அளவுக்கு இடத்த பரிசுத்தாவியானவரே வேதத்துல மார்க்குக்கு கொடுத்திருக்கிறார். ஏன், அவன் மனம் திரும்பி தன்னை திருப்பி கொண்டான், ஆண்டவர் அவனுக்கு 2 சான்ஸ் கொடுத்தார். 2, இதுவும் முக்கியமானது, பயன்பாடு. நம்ம எப்பவுமே உறவுகளை கொச்சப்படுத்த கூடாது, உறவுகளை கொச்சப்படுத்த கூடாது. நான் அடிக்கடி சொல்றது, உறவுகள் வந்து ஒரு பேப்பர் மாதிரி தின்னா இருக்க கூடாது, மெல்லுசா இருக்க கூடாது. நீங்க பிரிண்ட்டுக்கு போடுற பேப்பர் ரொம்ப தடிப்பமாக இருக்கும், அதான் மற்ற பக்கம் வராதே, ரொம்ப தின்னா இருக்கும், அப்படி இருக்க கூடாது. சில பேருடைய உறவு அப்படித்தான் இருக்கும். அது நாட்டுல வாங்க பாஸ்டர், ஸ்வீட் சாப்பிடுறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களா, அவ்வளவுதான். அது இங்கிருந்து வர்றது இல்ல, நாட்டில இருந்து வர்றது. உறவு அப்படி இருக்க கூடாது. உறவுங்கிறது உறுதியா இருக்கணும், உறவுங்கிறது விசேஷமானது. மிருகங்களுக்கு இடையில கூட உறவு இருக்கு, ஆனா அது வித்தியாசமானது. போட்ட குட்டியே மிருகம் சாப்பிட்டுரும், மனுஷ உறவு அப்படி இல்லை, அது விசேஷமானது. அதுவும் ஆவிக்குரிய உறவு இருக்கிறது, அது ரொம்பவும் விசேஷமானது. கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஒரு யூதனையும் ஒரு பிரஜாதியும் இணைத்திருக்கிறார், தன்னுடைய சரீரமாகிய சபையிலே கொண்டு வந்து இணைத்திருக்கிறாருங்கிறது. உலகத்தில் இருக்கிற ரத்த உறவு எல்லாம் ரொம்ப மேலானது, விசேஷமானது. இங்க இருக்கிற ரத்த உறவு இங்கேயே முடிஞ்சிடும் இல்லையா, நீங்க அதெல்லாம் பலவத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனா ஆண்டவருடைய ரத்தத்தினால கட்டி எழுப்பப்படுகின்ற உறவு இருக்கிறது, அது எக்காலத்துக்கும் நிலையானது. அங்கேயும் போய் அவரோடு இருக்கின்ற உறவு, அந்த உறவை ஒரு நாளும் கொச்சப்படுத்த கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு இந்த உலகத்துல ஆவிக்குரிய உறவுகளை கொடுத்திருந்திருந்தா சகோதரர்கள் சகோதரிகளோட, அத அசால்ட்டாயா எடுத்துக்காதீங்க. அதை என்ன செய்யணும், டெவலப்படுத்த பார்க்கணும், உறவுகளை டெவலப்படுத்தணும், உறவுகளை உதாசீனப்படுத்த கூடாது. யாராவது ஒரு ஒரு வாரம் சத்தத்தை காணா, 2 ஒரு மாசம் சத்தத்தை காணான்னா நம்ம தெரிஞ்சவங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவேன், இல்லாட்டி ஒரு இமெயில் அனுப்பி பார்ப்பேன், இல்லாட்டி ஒரு போனையாவது அடுத்து பார்ப்பேன். ஏன், அந்த உறவுகளை சாதாரணமா எடுக்கலங்கிறதுக்கு அது உதாரணம். மற்றவங்க அப்படி செய்யக்கூடாது. உறவுகளை சாதாரணமா எடுக்கிறவங்க தான் பேசாம இருந்துருவாங்க. அதுக்காக ஆண்ட ஒரு உறவை ஏற்படுத்தல, அது பலப்படுத்தப்படணும். உறவுகளை நம்ம பலப்படுத்தினா அது டானிக் மாதிரி இருக்கும். மார்க் இருந்தானா இல்லையா, பவுலுக்கு அப்படி, திமோத்தை இவனை போல வேற யாரும் எனக்கு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பவுலுக்கு திமோத்தேயுடைய உறவு இருந்தது. அது ரிலேஷன்ஷிப் நம்ம கொச்சப்படுத்த கூடாது, அது விசேஷமானது, அதை எப்பவுமே பலப்படுத்தணும், கட்டி காக்கணும், தொடர்ந்து போகிறது, சாகுற வரையும் தொடர்ந்து போகிறதா இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவங்க கூட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நான் பார்த்துருக்கிறேன், ஆனா சபையில தான் கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன காரணம்? ஆவிக்குரிய விதத்துல ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காததும் வளராததும் தான். உலகத்து மனுஷன் நம்ம பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு விசேஷமா எவ்வளவோ கொடுத்திருக்கிறார். அது உங்க சபைகள்ல உங்க உறவுகளை கட்டி காத்துக்கங்க, பாஸ்டர்ஸோட, உதவிக்காரர்களோட, சக அங்கத்தவர்களோட நம்முடைய உறவுகள்லாம் சரியானபடி இருக்கணும். அது விசேஷமானது. ஒரே அளவுல எல்லாரோடையும் பழகிட முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாமே வித்தியாசமான விருப்பங்கள் இருக்குது, வித்தியாசமான உறவுகள், கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் அப்படி உறவை ஏற்படுத்துவார். எல்லாரையும் நம்ம நேசிப்போம், அதுல எந்த குறையும் இருக்காது. ஆனா சில பேரோட நம்ம உறவு பெருசா இருக்கும். அதெல்லாம் நம்ம விசேஷமானதாக கருதி ரொம்ப உறுதியா இருக்கிறதா பாத்துக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். செடி வளர்கிற பொழுது நம்ம தண்ணி ஊத்தணும், இல்லாட்டி வளராது. ஃபர்டிலைசர் போடணும், அதெல்லாம் செடிக்கு தேவை. அதே மாதிரி தான் மனுஷ உறவுக்கும் கூட அதை கட்டி காக்கப்படணும், வளர்க்கணும். 30 வருஷத்துக்கு முன்பு என்னோட தியாலஜிக்கல் காலேஜ்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டு, இப்ப சமீபத்துல 2 தடவை ஜூம்ல போய் பேசி 2 மணி நேரம் பேசணும். நான் அவனை மறக்கல, அவனும் என்ன மறக்கல. எப்ப அப்ப 30 வருஷத்துக்கு முந்தி இருந்து ஆண்டவருடைய காரியங்களை பத்தி பேசணும், வார்த்தைகளை பத்தி பேசணுமோ அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பேசணும். உறவுகளை கொச்சப்படுத்தாதீங்க. மனித உறவுகள், அதுவும் ஆவிக்குரிய உறவு ரொம்ப விசேஷமானது. அது தண்ணி போட்டு ஃபர்டிலைசர் போட்டு நல்லா வளர்த்தணும். அதை சந்தோஷப்படணும். ஜெபத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைக்கணும். நீங்க அப்படி செய்றீங்களா? அவங்க சபைகள்ல நல்லா யோசிச்சு பாருங்க. யார் மேல உங்களுக்கு கோபம் இருக்குது, எரிச்சல் அடி பொறாம தேவையில்லாதான் இருக்கெல்லாம் தூக்கி வீசிடுங்க. இந்த உலகத்துல அதெல்லாம் இருந்துட்டு பலவம் போக கூடாது, அதெல்லாம் தீர்த்துக்கணும். எதிரிகள் ரொம்ப மோசமானவங்களோட தான் அந்த உறவுலாம் சரி வராது. ஏன் அலெக்சாண்ட்ரியா இம்மேனியும் பவுலோட மறுபடியும் சந்திச்சாங்களா பேசினாங்களான்னு தெரியாது. ஆனா தேவனோடு அவர்கள் சுவாசிக்கிறவர்களோடு இருக்க வேண்டிய உறவு எப்பவும் நல்லபடியா வளரணும், உறுதியா இருக்கணும். அதுக்கு வந்து நமக்கு ஹம்பிள்னஸ் வேணும், தாழ்மை வேணும், பொறுமை வேணும். அதெல்லாம் வளர்த்துக்கிறது. மூணாவது, மூணாவது, ஒருத்தர் எப்பவுமே இந்த மாதிரி மாக்கு மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு தவறை செய்துட்டா திரும்பி அப்படியான மனுஷன்ல நம்ம நம்பிக்கை வைக்கிறது அடுத்த நாளே நடந்துடாது. அது எதிர்பார்க்கவும் கூடாது. இப்ப நீங்க உங்க சபைக்கு எதிராக, பாஸ்டர்ஸுக்கு எதிராக ஒரு தப்ப பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, தப்ப பண்ணிட்டீங்க. இப்ப அது மனம் திரும்பி அது தவறுன்னு உணர்ந்தா அது அந்த உறவை சீராக்கிக்கிற பொழுது உங்களுக்கு பொறுமை வேணும். உடனடியா அடுத்த நிமிஷமே அவங்க நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. பொதுவா எல்லாருமே தள்ளி வைக்க மாட்டாங்க. நல்ல பாஸ்டர்ஸா இருந்தா, நல்ல சபையா இருந்தா அன்பை காட்டுவாங்க. ஆனா அன்பு காட்டுறதுல எந்த குறையும் வைக்காத பொழுதும் அந்த நம்பிக்கைன்னு பழையப்படி ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு காலம் எடுக்கும். அப்ப அதை நம்ம பொறுமையா ஏத்துக்கணும். ஏன்னா நம்ம செஞ்சிருக்கிறது அப்படி நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டி இருக்குது. நம்ம ஒருத்தரை கைவிட்டுட்டோம், இப்ப அவங்க நம்புற அளவுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆகவே அதுக்கு பொறுமை தேவை, எல்லாம் சரியா வரும். ஆகவே அதுல பேஷன்ஸ் வேணும். பொறுமையோடு கூட அந்த மறுபடியும் அந்த நம்பிக்கை ஏற்படுகிறதுக்கு நம்ம உறவை வளர்க்கணும். கடைசிய 4வது, இதுதான் ஒரு பயன்பாடு. என்னது? மார்க்க போல நம்ம ஆறுதல் கொடுக்கிறவர்களா இருக்கணும். எந்த அளவுக்கு இன்னொருத்தருக்கு கம்ஃபர்ட் கொடுக்கற மாதிரி இருக்கிறீங்களா? உங்க பாஸ்டர்ஸுக்கு நீங்க ஒரு கம்ஃபர்டா? அவங்களால சொல்ல முடியுமா என் வலியை இவர் குறைக்கிறாரு, அதே நேரம் ஊதுபத்தி மன மாதிரி அவர் எனக்கு வாசமா இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ற அளவுக்கு இருக்கிறீங்களா? அது எவ்வளவு அருமையானது. இப்ப நம்மளால அப்படி சொல்ல முடியும்னா ஒருத்தரையோ சில பேரையோ பார்த்து என் வலிய போக்குறவர் இவரு, இவர் எனக்கு ஊதுபத்தி மனம் மாதிரி. இந்த 30 வருஷம் இந்த மிஷினரி பிரயாணங்கள் அதுலாம் சில பேர் அப்படி என்னால் சொல்ல முடியும். ஒண்ணுமே எதிர்பார்க்காம தொடர்ந்து நட்ப பாதுகாத்துக்கிட்டு அவங்க அதே விதத்துல போய்கிட்டு இருக்கிறவங்க. அது எவ்வளவு அருமையான உறவு தெரியுமா, நான் மறக்கவே மாட்டேன். அவங்க நினைவு எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து போகும். ஏன்னா அப்படியெல்லாம் லேசா மறந்துடுற உறவு இல்ல அது. அவங்க யாரு, நமக்கு ஆறுதல், கம்ஃபர்ட். அப்படியே ஒரு பிரயாணத்துல வர்ற பொழுது நான் உங்க ஊருக்கு வர்றதா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி கவனிப்பாங்க தெரியுமா? அதுல இருக்கிற இன்பம் வேற எதுல இருக்குது? பவுலுக்கு அப்படியானவங்க இருந்திருக்கிறாங்க. நம்ம மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம சம்பாதித்து நிலையா வச்சிருக்க போறது ரொம்ப இல்லை. உறவுகள், ஆண்டவருடைய கிருபை, அதுதான் அங்க போற நேரம் உதவ போகுது. மாக்கு அப்படி ஆறுதலா இருந்திருக்கான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பயனில்லாதவனாக இருந்தவன் இப்ப பயனுள்ளவனா மாறிட்டான். ஆண்டவருடைய கிருபை மனுஷர்களை எல்லாம் எப்படி மாத்துதுன்னு பாருங்க. இங்க மாக்க மட்டும் நம்ம பாருல, தேவனுடைய கிருபையை பார்க்கணும். கிருபை மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதனாலதான் நம்ம தேவனுடைய கிருபையில தங்கி இருக்கணும். கிருபையால தொடர்ந்து அதிகமாக கிருபையை கொடுத்து போஷிக்கின்ற அந்த தேவன் நம்மையும் இந்த விதமாக போஷித்து மற்றவர்களுக்கு ஆறுதல் உள்ளபடியா, உடன் வைக்கிற வேலையாட்களா இருக்கிறபடியா மாத்துறதுக்காக நம்ம இடம் கொடுக்கணும். எல்லாம் அந்த முரண்டு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. கிருபை நம்ம மாத்துறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். முரண்டு போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? கிருபை கைவிட்டுறப்பா, அது தேவையா? தேவனுடைய கிருபையினால மாற்றி பயனில்லாதவனாக இருந்தவன் இப்பொழுது பயனுள்ளவனாக மாறிவிட்டான். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த மாலை நேரத்தில் கூட நீர் மாற்றினுடைய வாழ்க்கையை பார்க்கும்படியாக கிருபை பாராட்டி, புதிய ஏற்பாட்டிலே பல வசனங்களின் மூலமாக பேதுரு சொன்னதிலும் பவுல் சொன்ன வார்த்தைகளையும் ஆராய்ந்து பார்த்து எந்த விதத்திலே அற்புதமாக நீர் இவனை மாற்றி இருக்கிறீர் என்பதை அறியும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். ஆண்டவரே, நாமும் வாழ்க்கையிலே குறைபாடு உள்ள மக்கள், நிறையானவைகள் குறைவாகத்தான் இருக்கின்றன. நாமும் கூட உம்முடைய கிருபையில் தங்கி இருந்து தொடர்ந்து இதையெல்லாம் படித்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு உமக்கு மகிமை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வாழ நீர் கிருபை பாராட்டும். இந்த ஓய்வு நாளிலும் நீர் உம்மை தொடர்ந்து போஷித்து வருகிறீர். இந்த வேலையிலும் கூட உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வசனத்தை கேட்கவும் நீர் பாராட்டிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமென்.